அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 16 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது என்று வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருப்பதற்கு அவரிடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருப்பது குறித்த செய்தி.
வடமாகாண சபை முதலமைச்சருக்கும் நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றேன். அவருடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நான் அறிய வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். அவருடைய பதிலுக்கு பிறகு நாங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்த உண்மைக்கு மாறான செய்திகளுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம்.
இலங்கையின் 20 அரசியல் சட்ட திருத்தத்தை ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பது ஏன் என்பது குறித்த ஒரு செவ்வி.
இந்த தேர்தல் முறை இந்த நாட்டிலே உள்ள சிறுபான்மை கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் இனி ஒரு எதிர்காலம் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகின்றது.
முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீதான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ரஷ்யா தனது அணு ஆயுத வல்லமையை பலப்படுத்தி வருவதாக அதன் அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார்.
Состав ядерных сил пополнит более 40 новых межконтинентальных баллистических ракет.
எவ்விதமான ராணுவ பாதுகாப்பு கவசங்களையும் துளைத்துக்கொண்டு கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் 40 புதிய ஏவுகணைகள் தமது ஆயுத பட்டியலில் சேர்க்கப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார். கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ கூட்டணி நாடுகளில் தமது ராணுவ பிரசன்னத்தை அதிகரிக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதை அடுத்து புட்டினின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனிடையே நேட்டோ ஒரு புதிய ஆயுத யுத்தத்தில் ரஷ்யாவை தள்ளுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பது போல தோன்றுகிறது என்று ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் துணை அமைச்சர் ஒருவர் மாஸ்கோவில் தெரிவித்துள்ளார். ரஷ்யா தனது இராணுவத்தில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு நவீனப்படுத்தலை செய்து வருகிறது என்று பிபிசியின் பாதுகாப்பு விவகார செய்தியாளர் கூறுகின்றார். இதற்கே மேற்குலக நாடுகள் கலக்கமடைந்துள்ளன என்றும் அவர் கூறுகிறார்.
எகிப்து நாட்டின் முன்னாள் அதிபர் முகமது மோசிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாலஸ்தீனிய இஸ்லாமிய குழுவான ஹமாஸ், லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா, ஈரான் ஆகியவற்றுக்காக உளவு வேலைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மோர்சிக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய சகோதரத்துவ குழுவின் தலைவரான கைரத் அல் ஷதர் உள்ளிட்ட அக்குழுவின் பிற 16 உறுப்பினர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறை உடைப்பில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு அதற்காகவும் மோர்சிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த மரண தண்டனை விவகாரத்தில் இறுதி தீர்ப்பை நீதிமன்றம் இன்னும் அறிவிக்கவில்லை. இதுகுறித்து எகிப்து மதகுருவின் கருத்திற்காக நீதிமன்றம் காத்திருக்கிறது. இந்த தண்டனை அபத்தமானது என இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சி ஏற்கனவே விமர்சித்திருக்கிறது.
கிரேக்க அரசாங்கத்துக்கு கடன் வழங்கியுள்ள சர்வதேச கடன் வழங்கும் அமைப்புகள் தம்மை சிறுமைப்படுத்த முயல்கின்றன என்று பிரதமர் அலெக்சிஸ் சிப்ரஸ் தெரிவித்துள்ளார். கிரேக்கம் தனது செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விடுக்கப்படும் கோரிக்கைகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் அவர் கூறுகின்றார். தமது நாடு மேலும் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதை எதிர்க்க பல அரசியல் கட்சிகளின் ஆதரவையும் அவர் கோரி வருகின்றார். அலெக்சிஸ் சிப்ரஸ் ஒரு மோதல் மனப்பான்மையுடன் செயல்பட்டு வரும் வேளையில் கிரேக்கமும் அதற்கு கடன் வழங்கியவர்களுக்கும் உடன்பாடு என்று ஒன்று இருக்குமாயின் அதை நோக்கி நகர்வது போல தெரியவில்லை என்று பிபிசியின் பொருளாதார விவகார செய்தியாளர் கூறுகின்றார். இந்த மாத இறுதிக்குள் உடன்பாடு ஒன்று ஏற்படவில்லை என்றால் கிரேக்கம் வாங்கியுள்ள பெரிய அளவிலான கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடும்.
ஆப்பிரிக்க குடியேறிகள் பிரான்சிற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் தங்கியிருந்த முகாம் ஒன்றை இத்தாலிய கழக தரப்பு போலீசார் உடைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இழுத்து வெளியே தள்ளப்பட்டுள்ளனர். லக்சம்பர்க்கில் நடைபெறும் குடியேறிகள் தொடர்பான கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பிரான்ஸ் உள்விவகார அமைச்சர் குடியேறிகள் பிரான்சுக்குள் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டமைக்கு தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்.
L'Europa faccia l'Europa perché in ballo c'è il diritto di libera circolazione.
இத்தாலி, கிரீஸ் மற்றும் மால்டா ஆகிய நாடுகளுக்கு வருகின்ற தஞ்ச கோரிக்கையாளர்கள் எல்லா உறுப்பு நாடுகளுக்கும் பகிர்ந்து கொள்வது தொடர்பிலான யோசனை இணக்கப்பாடுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமைச்சர்கள் முயன்று வருகின்றனர்.
அண்மையில் நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் காரணமாக எவரஸ்ட் மலைச்சிகரம் 3 சென்டிமீட்டர்கள் தென்மேற்காக நகர்ந்துள்ளது என்று சீனாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். எனினும் அந்த மலையின் உயரத்தில் எவ்விதமான மாற்றமும் இல்லை என்று சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை தலைநகர் காட்மாண்டு நகரமும் கூட தெற்கு நோக்கி 2 மீட்டர்கள் நகர்ந்துள்ளன என்று நேபாளிக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.
அமெரிக்காவில் விநியோகிக்கப்படும் செயற்கை பரிமாற்ற முறையிலான கொழுப்பு உணவுப் பொருட்களை தடை செய்யப் போவதாக அந்நாட்டு உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது என்று வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருப்பதற்கு அவரிடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆகின்ற போதிலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க ஆகியோர் தமிழ் மக்களின் உடனடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக அளித்திருந்த உறுதிமொழி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கவலை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் அலுவலகத்தில் கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சி தலைவர்களான மாவை சேனாதராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கூட்டத்தில் இந்த விடயம் குறித்து இன்று ஆராயப்பட்டிருப்பதாக தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மாவை சேனாதராஜா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். ராணுவம் நிலகொண்டுள்ள இடம்பெயர்ந்துள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கத்தினால் அளிக்கப்பட்ட உறுதிமொழிக்கு அமைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை என தெரிவித்த அவர், மீள்குடியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான உதவிகளும் செய்யப்படவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
குடியேற்றப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பவோ அல்லது அந்த நிலங்களை துப்புரவு செய்யவோ கூட போதிய நிதி இல்லை என்று மீள்குடியேற்ற அமைச்சு சொல்லியிருக்கின்றது. சம்பூர் பிரதேசத்தில் 876 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்படும் என்று சொன்ன பொழுதும் ஜனாதிபதியே அதற்கான உத்தரவில் வட்டமானியில் கையெழுத்திட்டதற்கு பிறகும் அந்த நிலங்களும் விடுவிப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. குடியேறிய மக்களையே போலீசார் வெளியேற்றியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நாங்கள் மிகவும் கவலை அடைந்திருக்கின்றோம், ஏமாற்றம் அடைந்திருக்கின்றோம். சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் இளைஞர்களே பொது மன்னிப்பு வழங்கி அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். சிறையிலே இருக்கின்ற இளைஞர்களில் 20-22 ஆண்டுகள் வரைக்கும் கூட வழக்கு ஏதுமின்றி சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அந்த மாதத்திலேயே அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஜனாதிபதியும் பிரதமர் அவர்கள் எல்லோரும் எங்களிடம் வாக்குறுதி தந்தார்கள். அந்த இளைஞர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இதனால நாங்கள் மிகுந்த ஏமாற்றமும் கவலையும் அடைந்திருக்கின்றோம். இப்பொழுது வடக்கிலும் கிழக்கிலும் மீண்டும் இந்த வேலையற்ற பட்டதாரிகள் தங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றனர். அதற்கு முடிவு கட்டப்பட வேண்டும்.
மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அரசாங்கத்துடன் தீர்க்கமான பேச்சுக்கள் நடத்துவதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார்.
அனைத்து விடயங்களையும் நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் பேசி நாங்கள் ஒரு முடிவை எட்ட விரும்புகின்றோம். இது எங்களுடைய அவசரமான அத்தியாவசியமான ஒரு தீர்மானமாக நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்மானத்தை தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனிடமும் நாங்கள் தெரிவித்து 23ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகின்ற சந்தர்ப்பத்திலாவது அரசாங்கத்துடனான சந்திப்பை ஏற்படுத்துமாறு நாங்கள் கேட்க இருக்கின்றோம்
என்றார் மாவை சேனாதராஜா அவர்கள். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடமிருந்து பணம் பெற்றிருந்ததாக வடமாகாண முதலமைச்சரை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் வெளிவந்திருந்த செய்திகளை மறுத்துள்ள மாவை சேனாதராஜா அவர்கள் இதுகுறித்து வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களிடம் விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெற்குக்கு தனியாக அழைக்கப்பட்டு பாரிய நிதி வழங்கப்பட்டுள்ளதாக சில பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் செய்திகள் விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இது ஒரு மோசமான, உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கின்றது. இது தொடர்பாக வடமாகாண சபை முதலமைச்சருக்கும் நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றேன். அவருடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நான் அறிய வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். அவருடைய பதிலுக்கு பிறகு நாங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்த உண்மைக்கு மாறான செய்திகளுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம்
என்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மாவை சேனாதராஜா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முறையில் மாற்றம் கொண்டு வரும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் அரசியல் சாசனத்தின் 20வது சட்ட திருத்தம் நாட்டில் உள்ள அனைத்து சிறுபான்மை மற்றும் சிறிய கட்சிகளை இல்லாதொழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்று மைத்ரிபால சிறிசேனா தலைமையிலான ஆட்சியில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இதுகுறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி அவர்களுடன் பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த தேர்தல் முறை இந்த நாட்டிலே உள்ள சிறுபான்மை கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் இனி ஒரு எதிர்காலம் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகின்றது. ஏனெனில் இந்த தேர்தல் முறையின்படி சிறுபான்மை கட்சிகளும் சிறிய கட்சிகளும் அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஏனெனில் பெரும்பான்மை கட்சிகளின் ஆதிக்கம் மட்டுமே இறுதியில் மேலோங்கிவிடும். ஆகவே இனி வருங்காலத்தில் இன்னொரு 2 தேர்தலுக்கு பிறகு சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் அப்படியே அவர்களது கடமைகளில் இருந்து விலகி பெரும்பான்மை கட்சிகளுடன் சங்கமிக்க வேண்டிய ஒரு நிலைமைதான் ஏற்படும்.
ஆனால் அதே நேரம் ஹசனேலி அவர்களே, இப்ப நாட்டினுடைய 2 பெரும்பான்மை கட்சிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இது தொடர்பில் ஒருமித்த கருத்துடன் இருப்பது போல தோன்றுகின்ற சூழல்ல சிறிய கட்சிகளால என்ன செய்துவிட முடியும்?
பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை விழுங்கிவிட வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கிலே இந்த விஷயத்தை முன்னெடுத்து சென்று அவர்களால் தூக்கடிக்க முடியும். ஏனெனில் அவர்கள் பெரும்பான்மை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயக நாட்டிலே தலைகளை எண்ணித்தான் முடிவெடுப்பார்கள். அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்கள் இதனை தோற்கடித்து விடலாம். ஆனால் அப்படியோ ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளினார்கள் என்றால் அது அந்த வெளிமட்டத்திலே சர்வதேச மட்டத்திலே இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த ஜனநாயக முறைமைக்கு வலுவாக இருக்காது. இந்த நாட்டிலே உள்ள ஜனநாயகம் கேலிக்கூத்தாகத்தான் சர்வதேச நாடுகளினாலும் பார்க்கப்படும் என்ற ஒரு உண்மையும் அவர்கள் மறந்துவிடக் கூடாது.
இப்ப ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி அரசில் அங்கம் வகிக்கின்றீர்கள், அமைச்சு பொறுப்புகளையும் பெற்றுள்ளீர்கள். அப்பொழுது அரசுக்கு உள்ளே இருந்து கொண்டே உங்களால் போதிய அழுத்தங்களை கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற விமர்சனம் உங்க மேல வைக்கப்பட்டா என்ன செய்ய போறீங்க?
நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் அமைதியாக இருந்துவிட முடியாது. இதில் ஒரு தோல்வியை சந்திக்க ஏற்பட்டால் நாங்கள் கட்சி மிகவும் தீவிரமான சில முடிவுகளை எடுப்போம். சிறுபான்மை சமூகத்துக்கு பாராளுமன்றத்தில் அவர்களது ஜனப்பரம்பலுக்கு ஏற்ற ஒரு உறுப்பிரிமையை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். ஆகவே அதனை நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு எந்த நேரத்திலும் நாங்கள் முனைய மாட்டோம். நாங்கள் உடுத்திருக்கின்ற கோவணத்தை கலட்டி கொடுத்துவிட்டு பொன்னாடையை வாங்கி போத்திக் கொள்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இது முஸ்லிம் காங்கிரஸ் மட்டுமல்ல, இதே போன்று ஏனைய சிறுபான்மை கட்சிகளும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதாகத்தான் எனக்கு புலப்படுகின்றது.
இப்ப சிறிய மற்றும் சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எல்லா கட்சிகளுமே இந்த அரசியல் சாசனத்தின் 20வது சட்ட திருத்தத்திற்கு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன. ஆனால் பல்தரப்பில் அரசியல் பேதங்களை மறந்து சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளும் சிறிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒரே கொள்கையின் அடிப்படையில் ஒரே தளத்தில் ஒரு முன்னெடுப்பு அல்லது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் இதை எதிர்த்து சமாளிக்க முடியும் என்று இலங்கைக்குள்ளேயே கருத்துக்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கின்றன. அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? முஸ்லிம் காங்கிரஸ் என்ன வகையான நிலைப்பாடு எடுக்க போகிறது?
எல்லோரும் சேர்ந்து அப்படியான ஒரு முடிவை எடுத்து மிகவும் காத்திரமான ஒரு முறையை கையாண்டு இதற்கு எதிராக போராட வேண்டும், எதிர்த்து எப்படியும் வெற்றி கொள்வதற்கான வியூகங்களை அமைத்து போராட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் முடிவெடுக்கின்ற வேளையில் முஸ்லிம் காங்கிரசும் நிச்சயமாக அந்த முடிவுகளுக்கு சேர்ந்து போகும் என்பதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லை. முஸ்லிம் காங்கிரஸ் பொறுத்தவரையில் நாங்கள் நிச்சயமாக உச்சகட்ட போராட்டத்துக்கும் மற்ற கட்சிகள் அழைக்கும் பொழுது நாங்களும் சேர்ந்து கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கீழ் இயங்கி வரும் மகேஸ்வரி அறக்கட்டளைக்கு எதிராக இன்று ஊழல் ஒழிப்பு செயலகத்திடம் புகார் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கீழ் இயங்கி வரும் மகேஸ்வரி நிதியத்துக்கு எதிராக இன்று ஊழல் ஒழிப்பு செயலகத்திடம் புகார் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் பருத்தித்துறை பிரதேச சபையின் தலைவர் பூபாலசிங்கம் சஞ்சீவன் இந்த புகாரை சமர்ப்பித்தார். 2007 முதல் 2014 ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்குள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலைமையில் செயற்பட்டு வரும் மகேஸ்வரி நிதியத்தினால் சட்ட விரோதமான முறையில் மண் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மணல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு பிரதேச சபையிடமிருந்து அனுமதி பத்திரம் பெறப்படவில்லை என்றும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார்.
2007 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 200 ரூபாய் அளவிற்கு கொடுக்க வேண்டிய அந்த மணலுக்கான விலையினை யாழ்ப்பாணத்து பகுதி மக்கள் 13,000 விலைக்கு வந்து மணலை வாங்கியிருக்கிறோம். அதே சமயம் அந்த இடங்களிலே வந்து சட்டத்துக்கு முரணான வகையிலே வந்து மணல் அகலப்பட்டிருக்கின்றது. பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்படவில்லை.
இவ்வாறு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டமை தொடர்பாக விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு கோரியே தான் இந்த புகாரை சமர்ப்பித்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட ஊழல் ஒழிப்பு குழு அது சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்ததாக முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார். இந்த புகார் குறித்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்துக்களை பெற முயன்றோம். இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்ததும் ஒலிபரப்புகிறோம். இலங்கையின் கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையின் புதிய எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் மாகாண கல்வி அமைச்சர் விமலவீர திசநாயக்கா நியமிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண சபை இன்று கூடிய போது அவைத்தலைவர் சந்திரதாச கலப்பதி இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அவைத்தலைவரின் இந்த அறிவிப்பை அடுத்து கடந்த 3 கிழக்கு மாகாண சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தொடர்பாக இருந்த இழுபறி நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த சி. தண்டாயுதபாணி ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போது ஆட்சியில் பங்காளியாக இணைந்து கொண்டதால் அந்த பதவியை இழந்துள்ள அவர் தற்போது மாகாண கல்வி அமைச்சராக பதவி வகிக்கின்றார். கிழக்கு மாகாண சபையின் தற்போதைய ஆட்சியிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இணைந்து கொண்டாலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த 13 உறுப்பினர்களில் 9 பேர் எதிர்க்கட்சியாக செயல்பட முடிவு செய்துள்ளார்கள். அவர்களில் ஒருவரே எதிர்க்கட்சி தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் தொடர்பாக BBC தமிழோசையுடன் பேசிய கிழக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சந்திரதாச கலப்பதி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்கள் 9 பேர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக செயல்பட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்து விமலவீர திசநாயக்காவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்குமாறு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இதனை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரின் ஒப்புதலுக்கு அனுப்பிய போது இதுவரை பதில் இல்லை. தாங்கள் சுயமாக தனிக்குழுவாக செயல்பட முடிவு செய்துள்ளதால் அவரது ஒப்புதல் தேவையில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவரை நியமிக்கும் அதிகாரம் தங்களுக்கு இருப்பதாக அவர்களால் கூறப்பட்டது. அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி குழு தலைவர் தயாகமகே தன்னை நியமிக்குமாறு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் ஒப்புதலுக்கு அனுப்பிய போது அதற்கும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 13 அரசியல் ஜாப்பு திருத்தம், அதாவது மாகாண சபை சட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி பற்றி ஏதாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா என்று ஆராய்ந்த போது அப்படி எதுவும் குறிப்பிடப்படவும் இல்லை. இந்நிலையில்தான் விமலவீர திசநாயக்காவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது என்று கூறினார் கிழக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சந்திரதாச கலப்பதி.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. IPL கிரிக்கெட் போட்டிகளில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் லலித் மோடிக்கு பயண ஆவணங்களை பெறுவதற்கு இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உதவியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் தனக்கும் தன்னை சார்ந்த போராட்டக்காரர்களுக்கும் அதேபோன்ற உதவியை செய்யும்படி கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் சுஷ்மா ஸ்வராஜுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இது தொடர்பில் அவரிடம் கேட்டார் முரளிதரன்.
லலித் மோடிக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உதவி செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து நீங்கள் ஒரு கடிதம் சுஷ்மா ஸ்வராஜுக்கு எழுதியிருக்கீங்க. அந்த கடிதத்தில் என்ன கோரிக்கைகளை சார் முன் வச்சிருக்கீங்க?
அந்த கடிதத்தில் நான் வந்து என்னுடைய பாஸ்போர்ட் இப்படி முடக்கி வைக்கப்பட்டிருக்குது நீண்ட காலமாக. நான் ஒரு பொதுமக்கள் பிரச்சனைக்காக ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்தின் விளைவாக என் மீது போடப்பட்ட வழக்குகளை காரணம் காட்டி இந்திய அரசு என்னுடைய கடவுச்சீட்டை முடக்கி வைத்திருப்பதால் என்னுடைய இயல்பான வேலைக்கு போக முடியல. நான் வெளிநாடுகளில் உள்ள கல்லூரிகளுக்கு போய் வேலை செய்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது முடியல. அந்த மாதிரி வேலை இல்லாம இருக்கிறதுனாலயும் வருமானம் இல்லாம இருக்கிறதுனாலயும் மனிதாபிமான அடிப்படையில நீங்க சிலருக்கு உதவி செய்யிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ எனக்கும் அந்த மாதிரி உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு கடிதத்துல அவங்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்க போன மாதம் சந்தித்து இடிந்தக்கரை, கூடங்குளம், கூட்டப்புலி, கூட்டங்குழி போன்ற பல்வேறு கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 500 அதிகமான இளைஞர்களுக்கும் ஆண்களுக்கும் பாஸ்போர்ட் முடக்கி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் மனிதாபிமான அடிப்படையில பாஸ்போர்ட் திருப்பி கொடுங்க அப்படிங்கக்கூடிய கோரிக்கைகளை வச்சு இந்த கடிதங்களை அனுப்பியிருக்கிறேன்.
இதற்கு முன்பாக இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கீங்களா?
என்னுடைய பாஸ்போர்ட்டுக்கு சம்பந்தமா நிறைய முயற்சிகள் பண்ணிருக்கிறேன். நான் மதுரையில உள்ள சென்னை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு தொடர்ந்து நீதிபதி சந்துரு வந்து எனக்கு சார்பாக ஒரு தீர்ப்பு தந்தாரு 2012 இறுதியில. ஆனா 2013 தொடக்கத்துல தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு கேஸ்ல ஒரு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து அந்த அரெஸ்ட் வாரண்ட காரணம் காட்டி உங்க மேல வாரண்ட் இருக்குது, அதனால நாங்க உங்களுக்கு பாஸ்போர்ட்டை நிறுத்தி வைக்கிறோம், முடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மதுரை பாஸ்போர்ட் அதிகாரி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினாரு. அப்புறம் நான் சென்ட்ரல் பாஸ்போர்ட் ஆபீசர் டெல்லியில மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல உள்ள சென்ட்ரல் பாஸ்போர்ட் ஆபீசருக்கு நான் அப்பீல் பண்ணேன். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாத சென்ட்ரல் பாஸ்போர்ட் ஆபீசர் உங்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்கிறோம் சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக எனக்கு பாஸ்போர்ட் இல்லை. ஸோ நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
இப்போது லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவி செய்தது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கும் நிலையில் உங்கள் மீது நீங்கள் சொல்வது போல அரசு பல வழக்குகளை தொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் நீங்களும் அவங்ககிட்ட கேட்பது என்பது ஒரு மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பார்க்கலையா?
ஒரு மோசடி பேர் வழி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர், அவருக்கு மனிதாபிமான முறையில கடவுச்சீட்டு வாங்குறதுக்கும் விசா வாங்குறதுக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உதவி செய்யறாருன்னா எங்களை போன்ற இந்தியாவுக்காக பாடுபடக்கூடிய, சுற்றுச்சூழலுக்காக போராடக்கூடிய, சாதாரண உழைத்து வாழக்கூடிய உண்மையான மக்களுக்கு ஏன் அந்த மனிதாபிமான வேலை செய்யக்கூடாது அப்படிங்கறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நாங்க நாட்டை காட்டி கொடுக்குற மாதிரியே நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படுத்துற மாதிரி எதையுமே பண்ணல. அப்ப இவங்களுடைய மனிதாபிமானம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா அல்லது எங்களை மாதிரி உள்ள சாதாரண மக்களுக்கு வேலை செய்யாதாங்கிற ஒரு கேள்வி. ஷி ஹாஸ் டு ஆன்சர் தி பீப்புள் ஆஃப் இந்தியா.
கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுபா உதயகுமார், நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் வலி தொடர்பான செய்தி ஒன்று. நம்மில் பலருக்கும் நோய், காயம் அல்லது அறுவை சிகிச்சை என்றாலே நினைவுக்கு வருவது அத்துடன் தொடர்புடைய வலி. அதிலும் சிலவித நோய்களினால் உருவாகும் தீராத உடல் வலி மிகப்பெரிய அச்சுறுத்தும் செய்தி. அப்படியான தீரா வலியிலிருந்து மீள்வதற்கு ஒரு தீர்வாக இயற்கையாகவே வலியையே உணராதவர்களின் மரபணுவை ஆராயும் முயற்சியில் விஞ்ஞானிகள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வாழ்நாள் முழுவதும் வலியோடு வாழும் 14 மில்லியன் பேரில் ரெபேக்காவும் ஒருவர். கீழே விழுந்து இடுப்பெலும்பு முறிந்ததால் ஏற்பட்ட வலி தீராமல் தொடர்கிறது.
அது ஒரு நெருடலான உணர்வு. எப்போதும் அந்த வலி இருந்து கொண்டே இருந்தால் எப்படி?
ஆனால் அந்த வலி உணர்வை துண்டிக்க முடிந்தால்? பிறவியிலேயே அப்படி அமைந்தவர்தான் பால். வலி என்றால் என்னவென்று கேட்பார். அவரை சந்தித்தார் விஞ்ஞானி மைக் நாகோஸ்கி. வலி உணர்வை துண்டிப்பது எப்படி என்று கண்டுபிடிக்க பாலின் நிலைமையை ஆராய்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள்.
சிறு பிள்ளையாக இருந்தபொழுது மற்றவர்களை ஈர்ப்பதற்காக வேடிக்கையான வேலைகளை நான் செய்வது வழக்கம். எனது சகோதரியின் கையை பிடித்துக்கொண்டு படிகளிலிருந்து குதிப்பேன், காலை உடைத்துக் கொள்வேன், பாராட்டுகளையும் பரிசுகளையும் வாங்கியிருக்கின்றேன். ஆனால் பிரச்சனையெல்லாம் பிற்காலத்தில் தான் வந்தன.
காயங்கள் நாள்பட்டு மூட்டு அழற்சி நோயாகிவிட்டது. ஆனால் அதனால் எந்த வலியையும் அவர் உணர்வதில்லை. அதனால்தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வாளர்களுக்கு பால் மீது அக்கறை.
ஒருவர் வாழ்நாளில் ஒருபோதும் வலியை அனுபவிக்காதபடி டிஎன்ஏயில் அடிப்படையான ஒரு மாற்றத்தை எம்மால் செய்ய முடியும் என்றால், அதையும் மருந்து மூலம் செய்ய முடிந்தால், அதுவே மகத்தான வலி நிவாரணியாகும்.
பிறவியிலிருந்தே வலியை உணரவில்லை என்றால் அது அரிதான மரபணு கோளாறு நோய். 10 முன்னர் டாக்டர் மைக்கேலின் குழுவினர் ஒரு விடயத்தை கண்டுபிடித்தனர். பாலின் நோய்க்கு காரணமான கோளாறுள்ள அந்த மரபணு மருந்து சந்தைக்காக காத்திருக்கும் சிகிச்சை பற்றிய ஆய்வுக்கு காரணமானது. இப்போது டாக்டர் மைக்கேல் இன்னொரு கோளாறுள்ள மரபணுவையும் கண்டுபிடித்திருக்கிறார். இந்த கண்டுபிடிப்பு ஒரு நாள் இன்னும் பலருக்கு உதவும் என்பதுதான் அவரது நம்பிக்கை. பக்க விளைவுகள் இல்லாத வலியுணர்வை துண்டிக்கக்கூடிய மருந்து வெகு தூரத்தில் இல்லை என்று நம்பலாமா?
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. சாக்லேட் சாப்பிடுவது இதயத்திற்கு நல்லதா கெட்டதா? குறைவான சாக்லேட்டை தினமும் சாப்பிடுவது இதயத்திற்கு நல்லதுதான் என்றாலும் அது உங்கள் உடல் எடையை கூட்டாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறது ஒரு ஆய்வு. இதுகுறித்து பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் சங்கீதா ராஜன்.
தினந்தோறும் மிதமான அளவில் சாக்லேட் உட்கொள்வதன் மூலம் இருதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள அபர்தீன் பல்கலைக்கழக நிபுணர்கள் மத்திய மற்றும் வயது முதிர்ந்தவர்களில் 20,000 அதிகமானவர்களின் உணவு பழக்கங்களை வைத்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சாக்லேட் உண்ணாதவர்களுடன் அதை உட்கொள்பவர்களை ஒப்பிட்டு பார்த்தபோது நாளொன்று சிறிய அளவிலான சாக்லேட் உட்கொள்பவர்களுக்கு இருதய நோய்க்கான ஆபத்து 11% குறைவாக இருப்பதோடு பக்கவாத பாதிப்பு 23% குறைவாக இருந்ததை கண்டறிந்துள்ளனர். அதே சமயம் சாக்லேட்டை உட்கொள்வது ஆரோக்கியமானது என்பது நிரூபிக்கப்படவில்லை என்றும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் வெளியிடப்படும் ஹார்ட் என்ற சஞ்சிகையில் இந்த ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இங்கிலாந்தின் நோபர்கில் உள்ள 25,000 ஆண் மற்றும் பெண்களின் நீண்டகால சுகாதார உணவு பழக்கங்களின் தாக்கத்தை இந்த ஆய்வு கண்காணித்து வந்தது. அத்தோடு அபர்தீன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் சாக்லேட்டுக்கும் இருதய நோய்க்கும் இடையிலான தொடர்பு பற்றி முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் ஆதாரங்களையும் ஆராய்ந்து பார்த்தனர். இந்த ஆய்வு குறித்து அபர்தீன் பல்கலைக்கழகத்தின் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ பள்ளியின் பேராசிரியர் பயோமின்ட் ஸ்காட்லாந்து பிபிசிக்கு கருத்து தெரிவித்த போது, இது கண்காணிப்பு ஆய்வு மட்டுமே, எனவே இதன் மூலம் ஒரு செயலுக்கும் அதனால் விளையும் பலனுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து உறுதியாக சுட்டிக்காட்ட முடியாது என்று கூறினார். எனவே சாக்லேட் சாப்பிடுவதால்தான் இந்த பயன்கள் விளைந்தன என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியாது என்று தெரிவித்தார் அவர். நாங்கள் கண்காணித்ததன் அடிப்படையில் அதிகப்படியாக நாளொன்றுக்கு 100 கிராம் சாக்லேட் உட்கொள்வோருக்கு பக்கவாதம் மற்றும் இருதய நோய்க்கான ஆபத்துகள் குறைவாகவே இருக்கின்றது. சுமார் 12 மேலாக இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த ஆய்வில் பங்கு பெற்றவர்களில் சுமார் 20% மாணவர்கள் எந்த சாக்லேட்டையும் உட்கொண்டதில்லை. ஆனால் மற்றவர்கள் சராசரியாக 1 7 கிராம் சாக்லேட் உட்கொண்டிருந்தனர். சிலர் 100 கிராம் வரை உட்கொண்டிருந்தனர். இவ்வாறு உட்கொண்டவர்களில் பலர் இளமையாக இருந்ததோடு எடை குறைந்தவர்களாகவும் இடுப்பின் அளவு மற்றும் இரத்த அழுத்தம் குறைந்தவர்களாகவும் நீரழிவு நோய் சாத்தியங்கள் குறைந்தவர்களாகவும் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி செய்பவர்களாகவும் இருந்தனர். இவை அனைத்தும் இருதய நோய்க்கான ஆபத்து குறைவானவர்களின் உடல் அமைப்பு மற்றும் பழக்கங்கள் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவை அனைத்தும் இருதய நோய்க்கான ஆபத்து குறைவானவர்களின் உடல் அமைப்பு மற்றும் பழக்கங்கள் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வானது சாக்லேட் உட்கொள்பவர்களுக்கு இருதய நோயின் பாதிப்பு குறைவாக இருப்பதற்கான ஆதாரத்தை தந்துள்ளதாக தெரிவித்துள்ள செஃபீல்ட் பல்கலைக்கழகத்தின் இருதய நோய் ஆலோசகரும் இதய நோய்கள் தொடர்பான ஆய்வாளருமான மருத்துவர் சிம்சிக்கோ, சாக்லேட் சாப்பிடுவதால்தான் இந்த நல்ல பலன்கள் ஏற்படுகின்றனவா என்பதை உறுதிபட கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சாக்லேட் உட்கொள்வதன் மூலம் இருதய நோயை குறைக்கத்தக்க விளைவுகள் தோன்றுவது வேறு பல ஆய்வுகளில் தெரியவந்திருக்கிறது. சாக்லேட் சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்த குறைப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு பற்றி சாக்லேட் உட்கொண்ட மற்றைய ஆய்வுகளில் ஆதாரங்கள் உள்ளன. இந்த ஆய்வானது சாக்லேட்டை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய சில பயன்பாடுகள் பற்றி பரிந்துரைத்துள்ளது என்றும் அவர் விளக்கினார். அதே சமயம் சாக்லேட் உட்கொள்வதால் உடல் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதும் அது இருதயத்தின் ஆரோக்கியத்துக்கு நல்லது அல்ல என்பதும் உண்மை. இந்த ஆய்விலிருந்து நான் பெற்றுக்கொண்ட தகவல் என்னவென்றால், நீங்கள் ஆரோக்கியமான உடலுக்கேற்ற எடையுடையவராயிருந்து குறிப்பிட்ட அளவுக்குள் சாக்லேட் உட்கொள்வீர்களாயின் அது இருதய நோயை ஏற்படுத்தாது. மாறாக அதனால் சில நல்ல பயன் கூட கிடைக்கலாம். ஆனால் என்னிடம் இதய நோய்க்கான மருத்துவத்திற்காக வருபவர்களிடம் அதிகமாக சாக்லேட்டை உட்கொள்ளும்படி நான் கூறமாட்டேன். குறிப்பாக அதிக எடையுடையவர்களுக்கு இதை நான் கூறவே மாட்டேன். என்றார் மருத்துவர் சிம் செக்கோ.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் சங்கீதா ராஜன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.